புதுகை பன்மலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பொதுவாக உலகளவில் தமக்கே உரியதான கலாச்சாரங்களையும் பண்பாட்டையும் தனக்கென கொண்டவர்கள் தான் தமிழர்கள். தமிழர்களுக்குரிய சிறப்பான பண்டிகைகளை ஒன்றா இருக்கு இந்த புத்தாண்டு. வாழ்க்கையில் அனைத்து காலங்கள்லையும் மன மகிழ்ச்சியையும் ஆழ்ந்த அறிவியலையும் உடையதாக அமையணும் அப்படின்னு தமிழர்களுடைய எல்லா பண்டிகைகளும் உணர்த்தும். ஆனால் இந்த புத்தாண்டுங்கிறது ரொம்பவே ஸ்பெஷல் எல்லாருக்குமே. இந்த வகையில் புத்தாண்டு பிறப்பதுனால வாழ்க்கையில் புதுமைகளும் மகிழ்ச்சியும் பிறக்கும் அப்படிங்கிறது தமிழர்களுடைய நம்பிக்கையாகவும் இருந்துட்டுருக்கு. புதுகை பண்பலை சார்பாக அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். புத்தாண்டை முன்னிட்டு நம்மளுடைய சிறப்பு நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை திருக்கோக்கரணம் அரசு மேல்நிலைப்பள்ளி அறிவியல் பட்டதாரி ஆசிரியர் திருமதி மா தமயந்தி அவர்கள் 2023 முடிவுற்று 2024வது நூற்றாண்டில் அடியெடுத்து வைத்துள்ள நம் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் புத்தாண்டை வரவேற்போம் என்ற அற்புதமான ஒரு தலைப்பில் சுவாரஸ்யமான தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்துள்ளார். உடன் உரையாடுபவர் புதுகை பண்பலை மாவட்ட செய்தியாளர் திரு லக்ஷ்மணன் அவர்கள். நேர்களே, அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
ஒவ்வொரு வருடங்கள் பொது குழந்தைகளாக பிறந்து கொண்டே இருக்கிறது. நாமும் குழந்தைகளை பிறந்த சந்தோஷம் போல ஒவ்வொரு வருடங்களையும் வருட பிறப்பை நாம் வந்து உற்சாகமாக வரவேற்றும் அந்த மகிழ்ச்சியையும் கொண்டாடும் விதமாக வந்து கொண்டாடியும் வருகிறோம். அந்த வருடங்கள் முழுவதும் அனைவருக்கும் நன்மை பெறக்கூடிய வகையிலும் நம் அனைவரும் சேர்ந்து பிரார்த்தனையும் வந்து செய்யக்கூடிய விஷயமும் நிறைய செய்துகிட்டு இருக்கோம். இப்போ அந்த வகையில் இந்த புத்தாண்டு பிறந்திருக்கு. இந்த புத்தாண்டு தினத்தில் அனைத்து தகவல்களையும் ஒருத்தர் வந்து இப்போ நம்ம கூட பகிர்ந்து இருக்காங்க. மேடம், வணக்கம். மேடம்,
புதுகை பண்பலை நேயர்களுக்கு என் இனிய வணக்கம். நான் மா தமயந்தி, திருக்கோகர்ணம் அரசு மேல்நிலைப் பள்ளியில அறிவியல் பட்டதாரி ஆசிரியரா பணிபுரிந்து வருகிறேன். இந்த இனிய நாளில் அவங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி. இந்த 2023 முடிவடைந்து 24ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். உங்கள் அனைவருக்கும் இந்த இனிய நாளில் எனது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தமைக்கு புதுகை பண்பலை சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் முதல்ல உங்களுக்கும் முதல்ல வாழ்த்துக்கள் மேடம்.
நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும், தனமும் இன்பமும் வேண்டும், தரணியிலே பெருமை வேண்டும், கண் திறந்திட வேண்டும், காரியத்தில் உறுதி வேண்டும், பெண் விடுதலை வேண்டும், பெரிய கடவுள் காக்க வேண்டும், மண் பயனுற வேண்டும், வானகமிங்கு தென்பட வேண்டும், உண்மை நின்றிட வேண்டும், வேண்டும் வேண்டும்னு பாரதியார் நம்ம கிட்ட சொன்ன எல்லா விஷயங்களுமே இந்த வருஷம் நமக்கு கண்டிப்பா வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆரம்பிக்கிறேன். முதல்ல வந்து இந்த ஜனவரி 1ஆம் தேதியை நம்ம ஏன் வந்து புத்தாண்டா கொண்டாடுறோம் அப்படிங்கிற ஒரு சின்ன தகவலை, ஒரு வரலாறு அவங்ககிட்ட சொல்லிட்டு ஆரம்பிக்கலாம்னு ஆசைப்படுறேன். ஆரம்ப காலத்துல வந்து வெறும் 10 மாதங்கள் மட்டும்தான் வச்சிருந்திருக்காங்க. அதுல மார்ச் மாதத்தை தான் நம்ம வந்து புத்தாண்டா ரோமானியர்கள் கொண்டாடி இருக்காங்க. இதுல அதுக்கப்புறம் வந்த 2 மாதங்கள், அதாவது ஜனவரியையும் பிப்ரவரியையும் அதுக்கப்புறம் தான் சேர்த்திருக்காங்க. இது வந்து அந்த காலத்துல கிரிகோரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலண்டர் முறைப்படிதான் இந்த புத்தாண்டு கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க. இது அறிவியல் ரீதியா பார்த்தோம்னாலும் டிசம்பர் 31ஆம் தேதி வந்து மிக குறுகிய வெளிச்சம் கொண்ட நாளாகவும், அதுக்கு அடுத்து வரக்கூடிய ஜனவரி 1ஆம் தேதி அதிக வெளிச்சம் கொண்ட நாளாகவும் இருக்கிறதா கருதுறாங்க. ஸோ ஒரு இருட்டுல இருந்து வெளிச்சத்தை நோக்கி நம்ம போகக்கூடிய முதல் நாள் வந்து ஜனவரி 1 அப்படிங்கிறத சொல்லணும் அப்படிங்கிற இந்த ஜனவரி முதல் நாளை புத்தாண்டா நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். நம்ம வந்து ஒவ்வொரு வருடமும் நம்ம என்ன நினைப்போம்னா, புதுசா ஏதாவது தீர்மானங்கள் போட்டு நம்ம இதை பண்ண போறோம் அதை பண்ண போறோம் அப்படின்லாம் நிறைய தீர்மானங்கள் ஏற்றுட்டு இருக்கோம். பொதுவாகவே வந்து மன நிம்மதி அப்படிங்கிறது தான் எல்லா விஷயங்களுக்கும் ஆரம்பமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏதாவது ஒரு விஷயத்தின் மேல நம்ம நம்பிக்கை வைக்கணும் முதல்ல. அது வந்து ஒரு கடவுள் மேல வைக்கக்கூடிய நம்பிக்கையா இருக்கலாம், இல்ல நம்ம இயற்கை மேல வைக்கக்கூடிய நம்பிக்கையா இருக்கலாம், நம்மளோட உழைப்பு மேலையும் இல்ல நமக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி மேலையும் வைக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையா இருக்கலாம். முதல்ல ஏதாவது ஒரு விஷயத்தின் மேல நம்ம மனப்பூர்வமான ஒரு நம்பிக்கையை வச்சிருக்கணும். அடுத்த விஷயம் வந்து தினசரி ஏதாவது நம்மளால நமக்கு பிடித்த, நமக்கு எது ரொம்ப பிடிக்குமோ அந்த புத்தகத்துல ஒரு 4 பக்கங்களையாவது நம்ம வாசிக்கிறதுங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு நான் பாக்குறேன். அதனால தொடர்ந்து எதையாவது வாசிங்க. குழந்தைகளா இருந்தா பெற்றோர்கள் சொல்றத கேட்டு நடந்துக்கணும். அது ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அவங்க பெற்றவர்கள் சொல்றத கேட்கணுங்கிறது என்னோட கருத்து. அடுத்து எவ்வளவோ பேரிடர்கள் எல்லாம் நம்ம சந்திக்கிறோம். இந்த மனிதாபிமானம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே வேணுங்கிறது தான் என்னோட முதல் கருத்து. ஏன்னா நம்ம பெண் பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்க்கறது மாதிரி நம்ம ஆண் பிள்ளைகளுக்கு எல்லாம் சொல்லி வளர்க்கறது இல்லை. இந்த இந்த வருடத்துல வந்து இதுவரைக்கும் நீங்க என்ன தீர்மானங்கள் எடுத்திருந்தாலும் பரவாயில்ல, முதல்ல நம்மளோட குழந்தைகளுக்கு வந்து நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்து வளர்க்கணும் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா குழந்தைகள் தான் நம்ம நாட்டுக்கு அடுத்து வரப்புடைய தலைவர்கள். அவங்களுக்கு வந்து நம்ம நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட முதல் கருத்து. நம்ம வாழ்க்கையில தன்னம்பிக்கை தரக்கூடிய ஒரு ஒரு சிறிய கதையை சொல்லி உங்களுக்கு தன்னம்பிக்கை ஊட்டலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு கழுகு கதையும் ஒரு கழுத கதையும் இந்த நேரத்துல சொன்னா கரெக்டா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த கழுகை பத்தி எல்லாருக்குமே நமக்கு தெரியும், என்னைக்குமே கழுகை வந்து நம்ம குறைந்த தூரத்துல பார்க்க முடியாது, அது வானத்துல ரொம்ப உயரத்துலதான் இருக்கும். அதோட இலக்கு அப்படின்னு பார்த்தோம்னா எவ்வளோ உயரத்துல இருந்தாலும் கீழே நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இறையை கூட அது பிடிக்கக்கூடிய நுணுக்கமான செயல்களை எல்லாம் கழுகு செய்யக்கூடியது. இந்த கழுகு முட்டைகளை வந்து என்னைக்குமே ஒரு மரத்திலேயோ இல்ல குறைவான தூரத்திலேயோ இடாது, அது மலை உச்சியில தான் அதோட முட்டைகளை இடுமா. அப்படி மலை உச்சிகளில் இடக்கூடிய முட்டைகள் குஞ்சு பொறிச்சதுக்கு அப்புறம் அதோட குஞ்சுகளோட இறகுகள் வளர்ந்ததுக்கு அப்புறம் அது என்னைக்கு இதால பறக்க முடியும் அப்படின்னு தோணுதோ அன்னைக்கு வந்து மலை உச்சியிலிருந்து அதோட குஞ்சுகளை தள்ளி விட்டுருமா. அப்படி தள்ளி விடும் பொழுது அது மேலிருந்து கீழே விழுக போற சமயத்துல ஐயோ நம்ம என்ன பண்ண போறோம், நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது, நமக்கு இதை பத்தி தெரியாதே அப்படின்னு அது நினைக்கிறப்போ அதோட அந்த தாய் கழுகு வந்து அதை அப்படியே தூக்கிட்டு போய் மேலே வச்சிரும். இதை வந்து ஒரு ரெண்டு மூணு தடவை கண்டினியூஸா அது செஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த தடவை அது சொல்லிதான் அதை தள்ளிவிடும், நான் உன்னை தள்ளி விட போறேன், நீ தான் பறக்கணும், நான் வந்து காப்பாத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லுமா. அப்போ அந்த குஞ்சுகளுக்கு என்ன தோணும் அப்படின்னா இந்த தடவை நம்ம தான் பறந்து ஆகணும், வரமாட்டாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட காற்றை கிழிச்சிட்டு அது பறந்து வரும். பட்ட கஷ்டத்தை வந்து நம்ம குழந்தைகள் படக்கூடாது, நமக்கு ஏற்படக்கூடிய வேதனைகள் வந்து நம்ம நண்பனுக்கு ஏற்படக்கூடாது அப்படிலாம் நம்ம நினைச்சோம்னா அவங்களோட லைஃபை தன்னம்பிக்கையோட அவங்க கண்டிப்பா வாழ நம்ம அனுமதிக்கல அப்படின்னு தான் அர்த்தம். நம்ம குழந்தைகளா இருக்கட்டும், நம்ம உறவினர்களா இருக்கட்டும், நம்மளோட நண்பர்களா இருக்கட்டும், அவங்க அவங்க வாழ்க்கைக்கான தன்னம்பிக்கையை நம்ம அவங்களுக்குள்ளேயே ஏற்படுத்தினா மட்டும்தான் வாழ்க்கையில வந்து வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் தெளிவா சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அதே மாதிரி ஒரு கழுத கதையும் இந்த இடத்துல ஆப்டா இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா உழைத்த ஒரு கழுத, தன்னோட முதலாளிக்கு சுமை சுமந்த ஒரு கழுத வயசாயிருச்சு, அதால இதுக்கு மேல ஒரு சுமையை தாங்க முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலைக்கு உருவாகிருச்சு. அப்போ அந்த முதலாளி என்ன நினைக்கிறாரு, இந்த கழுதையால இனிமே நமக்கு எந்த உபயோகமும் இல்லை, இதை கொன்னரலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. இதை கேட்ட அந்த கழுதை வந்து நம்ம இங்க இருந்தோம்னா கண்டிப்பா நம்மளை கொன்றுவாங்க, நம்ம வந்து எங்கேயாவது போய் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு இது போயிட்டு இருக்கு. போற வழியில வந்து அதுக்கு தெரியாம ஒரு கிணத்துக்குள்ள விழுந்துருது. இந்த கழுதையை காணாமல் தேடிட்டு வந்த முதலாளி என்ன பண்றாரு, அந்த கிணத்துக்குள்ள அந்த கழுதையை பார்த்துறாரு. பார்த்ததுக்கு அப்புறம் இதுவே இது இருந்து ஒரு யூஸும் இல்லை, அப்படியே மண்ணை போட்டு அந்த கழுதையை மூடி கொன்றுங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த கழுதைக்கு அந்த முதல் மண் வந்து விழுகும் பொழுது என்ன பண்ணுது, ஏதோ ஒரு கோபத்துல உதறி விட்டுட்டு எந்திரிச்சு நிக்குது. அடுத்தடுத்த தடவை இது மேல மண்ணை அள்ளி போடும்போது ஒவ்வொரு முறையும் இது என்ன பண்ணுது அப்படின்னா உதறி விட்டு காலையும் அதோட உடலையும் உதறி உதறி அந்த மண்ணு மேல ஏறி ஏறி நில மட்டத்துக்கு மேல வந்துருது. இதே மாதிரிதான் நம்மளோட வாழ்க்கையிலையும் பல கற்களையும் மண்களையும் மண்ணையும் அள்ளி நம்ம மேல போடுவாங்க. ஆனா இதெல்லாம் ஐயோ நம்ம மேல இப்படி பண்றாங்களே, நம்ம போடுறாங்களே நினைச்சிருந்தது, அந்த கழுதை நம்ம மேல மண்ணை போடுறாங்களே நினைச்சு அப்படியே இருந்திருந்ததுன்னா அது உள்ளே அமையே அது அதோட வாழ்க்கையை வந்து அது முடிவுக்கு கொண்டு வந்திருக்கும். ஆனா தன் மேல விழக்கூடிய கற்களையும் மண்களையும் தூசிகளையும் தட்டி விட்டதுனால மட்டும்தான் அது வந்து மேல வந்துச்சு. அதே மாதிரிதான் வாழ்க்கையிலையும் நம்ம மேல எரியக்கூடிய கற்களையும் தூசிகளையும் பேச்சுக்களையும் நம்ம கண்டுக்காம நம்ம வாழ்க்கையில அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு போனா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில வெற்றி பெற முடியுங்கிறதையும், இதே போல நம்மளும் நம்மளோட வாழ்க்கையில தன்னம்பிக்கையோட முயற்சி செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். ஒவ்வொரு புது வருஷமுமே வந்து ஒரு புதிய தொடக்கத்துக்கான ஆரம்ப புள்ளியா தான் இருக்கும். அந்த வழியை பார்த்தோம்னா நம்ம இந்த 2024 வந்து நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள், எல்லாரும் பண்ணக்கூடிய சில விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு புதிய சக்தியோடையும் ஒரு புதிய நம்பிக்கையோடையும் இந்த வருஷத்தை வந்து நம்ம தொடங்க வேண்டியது கட்டாயம். இதுல முதல்ல பார்த்தோம் அப்படின்னா வாசிப்பு. வாசிப்பு அப்படிங்கிறது நம்ம சுவாசிக்கிறத போல நம்ம இல்ல எப்போதுமே ஒரு உயிர்ப்போட வச்சுக்கொள்ளக்கூடிய ஒரு உதவக்கூடிய ஒரு விஷயம், அது ஒரு அருமையான வழி, நம்மளை உயிர்ப்போட வச்சுக்கக்கூடிய ஒரு அருமையான வழி. அதனால நம்ம பாட புத்தகங்கள் மட்டும் இல்லாம நிறைய புத்தகங்கள் வாசிக்க வேண்டியது அவசியம். நமக்கு பாட புத்தகங்கள் வந்து கல்வியறிவை தரக்கூடியதாகவும் வேலை வாய்ப்புக்கு உதவக்கூடியதாகவும் இருக்கலாம், ஆனா பொதுவான புத்தகங்களை நம்ம படிக்கும் பொழுது நம்மளுக்கு நம்ம வாழ்வில் அனுபவத்தை தரக்கூடிய ஒரு வழிகாட்டியா இருக்கும். அதே மாதிரி தற்போதைய காலகட்டங்கள்ல குழந்தைகள் வந்து நிறைய விஷயங்கள், அதாவது இந்த ஃபோனாக இருக்கலாம், டிவியாக இருக்கலாம், இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஆழ்ந்து போகிறாங்க. இது பார்க்குறதுக்கு ஒரு மாயத்திரை மாதிரி தான். ஆனால் ஒரு ஆழ்ந்து ஒரு புத்தகத்தை படிக்கும் பொழுது கிடைக்கக்கூடிய உணர்வு வந்து அது போன்ற ஒரு மாயைகளில் கிடைக்காது. இந்த புத்தகங்கள் வாசிப்பு தான் நமக்கு வந்து ஒரு மன நிறைவையும் ஒரு வழிகாட்டியாகவும் இருக்கும். அதே மாதிரி நம்ம அடுத்து சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இப்போ உள்ள காலகட்டங்களில் புவி வெப்பமயமாதல், அதே மாதிரி அதிக மழை பொழியிறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் மனிதர்களாகிய நாம் தான் காரணம்னு நினைக்கிறேன். அப்போ அந்த அதுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு தனி மனிதனால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும். நிறைய மரங்கள், உங்களுடைய பிறந்த நாட்களுக்கு வந்து நீங்க சாக்லேட் வாங்கி கொடுக்கறத விட ஒரு மரத்தை நீங்க நட்டீங்க அப்படின்னா அது வந்து பிற்காலத்தும் வர சந்ததியினருக்கு வந்து அது ஒரு பெரிய உதவியா இருக்கும். அதனால நிறைய மரத்தை வளர்த்து தேவையான நேரங்கள்ல நமக்கு அது முக்கியமான விஷயம். நம்மளோட குழந்தைகளுக்கு தேவையான நல்ல பண்புகளை வந்து வளர்க்கணும். எதிர்கால சந்ததியினர் வந்து ஒழுக்கத்தோடையும் ஒரு நல்ல அறிவோடையும் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம ஆசிரியர்களும் பெற்றோர்களும் தான் வந்து அவங்களுக்கு தேவையான விஷயங்களை கற்றுக் கொடுக்கணும். நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த குழந்தைகள் தவறான வழியில் போக மாட்டாங்க. நம்ம ஆரம்பத்தில் ஒழுக்கத்தை ஒழுங்காக சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க வாழ்நாளில் வந்து எல்லா விஷயங்களும் நல்லதாக நடக்கும். அதனால முதல்ல வந்து நம்ம அவங்களுக்கு வாழ்க்கையில உயர்றதுக்கு தேவையான நல்ல விஷயங்களை நம்மளால முடிஞ்ச அளவு அவங்க கிட்ட பேசணும். ஒரு வழிகாட்டி அவங்களுக்காக இருக்கணும்.
புத்தாண்டை பிறந்தது மட்டுமல்லாமல் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லட்சியம் இருக்கும். அந்த லட்சியங்கள் வந்து நிறைவதற்கு நம்ம வந்து விடாமுயற்சியோட தன்னம்பிக்கையோட செயல்பட்டா நிச்சயம் வந்து வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற பல தகவல்களையும் சொன்னீங்க. ஒரு கதை மூலியமாகவும் ஒரு நம்பிக்கை விதமான ஒரு தகவலையும் வந்து எடுத்துக்கொண்டீங்க மேடம். அதே நேரத்தில் நம்ம 2024 நம்மளால இந்த வருடங்கள் நடக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு பக்கத்து இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில் வந்து மறக்க முடியாத நிகழ்வுகள் எப்படி இருக்கோ அது போல் ஒவ்வொரு வருடங்கள் கடந்து போகும்போது எத்தனையோ நிகழ்வுகள் வந்து இருந்துகிட்டே இருக்கும். அந்த வகையில் வந்து 2023 நடந்த நிகழ்வுகள் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் அதை பற்றியும் சொல்லலாம்.
ஒவ்வொரு வருஷம் ஆரம்பிக்கும் பொழுதும் நம்ம கண்டிப்பாக கடந்த வருடம் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி சிந்திக்கிறது வழக்கம்தான். அதில் வந்து இப்போ இந்த 2023 வருஷத்தில் நடந்த சில முக்கியமான விஷயங்கள் பத்தி சொல்லலாம் அப்படின்னு இருக்கேன். அதாவது இந்த வருடங்கள்ல நிறைய பேரிடர்கள் நடந்திருக்கு. அதே மாதிரி நம்ம சாதிச்ச சில விஷயங்களும் இருக்கு. அதுல ஒரு முக்கியமான சிலவற்றை மட்டும் பார்ப்போம். 2023 நடந்த ஒரு முக்கியமான, இந்தியாவே பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சந்திராயன் 3 விண்கலம் தான். எந்த நாடுமே வந்து நிலவோட தென் துருவத்துல விண்கலத்தை தரை இறக்கல. அந்த முதல் பெருமை நம்ம இந்தியாவுக்கு தான் கிடைச்சிருக்கு. சந்திராயன் 3 விண்கலம் வந்து நிலவோட தென் துருவத்துல வெற்றிகரமா தரையிறக்கப்பட்ட நாள் வந்து ஆகஸ்ட் 23. இது இந்தியாவுக்கு பெருமை சேர்த்த ஒரு நிகழ்வா நம்ம பார்க்கலாம். 2023 அமெரிக்கா, சீனா இந்த நாடுகளுக்கு அப்புறம் நிலவை அடைந்த 4வது நாடு வந்து நம்ம இந்தியாங்கிறதுல வந்து நம்மளாம் பெருமைப்படணும். அதே மாதிரி இந்தியாவோட திறனை வலுப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வா இது இருந்திருக்கு. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கடந்த செப்டம்பர் மாதம் G20 மாநாடு, இது வந்து நம்ம இந்தியாவில் முதல் முறையா நடந்திருக்கு. இதுல வந்து கனடா பிரதமர், பிரிட்டனோட பிரதமர், நம்ம இந்திய பிரதமர் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. முக்கியமான சில விஷயங்கள் எல்லாம் வந்து அங்க பேசியிருக்காங்க. இது வந்து உலக தலைவர்கள் எல்லாருமே மெச்சும்படியான ஒரு நிகழ்வா நம்ம இந்தியாவில் நடத்தினது வந்து நமக்கு பெருமை தரக்கூடிய ஒரு விஷயம். அதற்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா யாராலையும் மறக்க முடியாத சில நிகழ்வுகள், பாலஸ்தீனம் இஸ்ரேல் போர், நிறைய மக்கள் உயிரிழந்த ஒரு நிகழ்வு. இதை வந்து இன்னைக்கும் வந்து நம்மளால ஜீரணிக்க முடியாத ஒரு நிகழ்வு. அந்த போர் மூலமா ஒண்ணுமே தெரியாத அப்பாவி மக்கள் எவ்வளவோ பேர் வந்து பாதிப்படைகிறாங்க. இந்த 2023 தான் 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டியை வந்து நம்ம தமிழ்நாட்டுல மாமல்லபுரத்துல நடந்துச்சு. இதுல கிட்டத்தட்ட 186 நாடுகள் வந்து பங்கேற்றுக்கிட்டாங்க. இது வரைக்கும் நிறைய மக்களுக்கு வந்து செஸ்னா என்ன, செஸ்ன்னு ஒரு விளையாட்டு இருக்கிறதே கூட தெரியாது. அதை வந்து அரசு வந்து நிறைய இடங்கள்ல மக்களுக்கு தெரியப்படுத்தணுங்கிற விதத்துல விழிப்புணர்வு ஏற்படுத்துற மாதிரியும் ஊக்குவிக்கிறது மாதிரியும் நிறைய விஷயங்களை பண்ணாங்க. இது வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை இந்தியாவுக்கே பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு விஷயமா அமைஞ்சதுல வந்து சந்தோஷம். ஒவ்வொரு வருஷமும் இந்த டிசம்பர் மாதம் வந்தாலே ஏதாவது ஒரு மறக்க முடியாத சம்பவம் நடந்துட்டு தான் இருக்கு. அதுல முக்கியமானதுன்னு பார்த்தோம் அப்படின்னா டிசம்பர் 26 சுனாமி, இதை வந்து யாராலையுமே நம்ம மறக்க மாட்டோம். அந்த அளவுக்கு அது பேரழிவை கொடுத்ததுங்கிறத யாராலையும் மறக்க முடியும். இந்த வருடம் பார்த்தோம்னா மிக்ஜான் புயல், இந்த புயல் வந்து சென்னையே புரட்டி போட்டுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய பொருட்சேதமும் மக்களுக்கு வந்து நிறைய இடர்பாடுகள் ஏற்பட்டுச்சு. அதே நேரத்துல நிறைய பேர் மனிதாபிமானத்தோட செயல்பட்டாங்க. தென் மாவட்டங்கள்ல பெஞ்ச கனமழை அதுவும் வந்து இந்த தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்கள்ல பெரிய பாதிப்பெல்லாம் ஏற்படுத்தினுச்சு. இந்த மனிதாபிமானம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த உதவக்கூடிய பண்பு தான் அது. இப்ப நமக்கு இன்னைக்கு நமக்கு நாளைக்கு அவங்களுக்கு அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடிய அந்த பண்பு தான். நிறைய பேர் வந்து அவங்களால முடிஞ்ச உதவிகளை செஞ்சதை வந்து நம்ம கண்கூட பார்த்தோம். அடுத்து இந்த மாத இறுதியில அப்படின்னு பார்த்தா நடிகர் விஜயகாந்த் அவர்கள் இறந்த ஒரு சோகமான விஷயம்தான். இவர் ஒரு நடிகர் அரசியல்வாதி அப்படிங்கிறதை தாண்டி எல்லாரும் சொன்ன விஷயம் எல்லாரும் அனுபவிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இவர் ஒரு மனிதாபிமானி, யாரையுமே வந்து பட்டினி போடாத, அதாவது இவரை பார்க்க போற எல்லாருக்குமே அவர் சாப்பாடு போட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் வந்து எல்லாருமே சொல்றாங்க. அப்ப இவர் நடிகரா இருந்தோ இல்ல ஒரு அரசியல்வாதியா இருந்து சம்பாதிச்சதை விட ஒரு மனிதாபிமானத்தின் மூலமா சம்பாதிச்ச விஷயங்கள் நிறைய நம்ம நியூஸ்ல பார்த்தோம் அப்படின்னா, மக்கள் கூட்டம் எப்படி இருந்தது அவரோட பேரணி, அவரோட அந்த அவரோட இறுதி ஊர்வலத்துல அந்த மக்கள் கூட்டத்தை பார்த்தே நமக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும். அதாவது வாழ்ந்தா இப்படிதான் வாழணும் அப்படிங்கிறத தாண்டி இறந்து போகும்போது கூட அந்த அவங்க பெத்தவங்களுக்கும் அவங்கள சுத்தி உள்ளவங்களுக்கும் எவ்வளவு ஒரு பெருமையா இருந்த ஒரு தருணம் அது. ஒரே ஒரு விஷயம்தான், இவரு மனிதாபிமானம் தான் இந்த இடத்துல வந்து இருந்திருக்கு அப்படிங்கறது நல்லாவே தெரியுது. ஒவ்வொருத்தர் இருந்தும் நம்ம நிறைய கத்துக்கிறோம். விஜயகாந்த் அவர்கள் மறைந்தாலும் அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த மனிதாபிமானத்தை நம் எல்லாருக்குமே தெரியும். அவர் காட்டிய அந்த மனித நேயத்தை நம்ம எல்லாரும் கடைபிடிப்போம். இது போன்று ஒவ்வொரு வருடமும் பல நன்மைகளும் பல நிகழ்வுகளும் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வருடம் 2024 பிறந்திருக்கிறது. இந்த வருடத்தில் விடாமுயற்சியுடனும் தன்னம்பிக்கையுடனும் நம்ம கனவுகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு வருடமாகவும் இருக்கணும் அப்படின்னு நம்ம இறைவனை பிரார்த்திப்போம். புத்தாண்டில் ஒவ்வொருத்தருக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். முக்கியமாக எனக்கு என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முதல் நாள்லேயே அதற்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இது கொடுத்த புதுகை பண்பலை என்னோட நன்றியை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். அதே இதே மாதிரி தான் யாரோ ஒருத்தர் மூலமா நமக்கு கிடைக்கக்கூடிய சில மகிழ்ச்சியான தருணங்களை நம்ம வரவேற்கணும். அதே மாதிரி அந்த மகிழ்ச்சியான தருணங்களை நினைச்சு மனநிறைவு அடையணும்.
மேடம், இப்போ வந்து 2024 புத்தாண்டில் அடியெடுத்து வைத்து இந்த வருடங்களில் அனைவருக்குமே வந்து ஒரு எத்தனையோ எதிர்கால வாழ்க்கையில் வந்து நம்மளுடைய கனவுகள் இருக்கும், அது வந்து நிறைவேறதற்கான வகையிலையும் நம்மளோட விடாமுயற்சியோட நம்ம வந்து தன்னம்பிக்கையோட செயல்பட்டு நம்ம வாழ்க்கையில முன்னேறணும் அப்படிங்கிற பல தகவல்களை எடுத்து சொன்னீங்க. அதே நேரத்தில் கடந்த காலங்களை சின்ன சிறிய ஒரு நிகழ்வுகளையும் வந்து எடுத்து சொன்னீங்க. நாம் அனைவருக்குமே ஒவ்வொரு ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலுமே மறக்க முடியாத நிகழ்வுகள் எத்தனையோ இருக்கு. அதில் மீண்டும் நம் வாழ்க்கையில எல்லாமே நாம் வளம் பெற, நம்முடைய நமக்கு மட்டும் இல்லாமல் நம்முடைய நாடும் வளம் பெற நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து நிச்சயமா விடாமுயற்சியோட செயல்பட்டு வெற்றி பெறுவோம். இந்த தருணத்தில் புத்தாண்டை வரவேற்றும் அதே நேரத்தில் பல நிகழ்வுகளையும் எடுத்து கூறி தன்னம்பிக்கை ஊட்டு விதமான பல தகவல்களையும் எடுத்து கூறினீங்க. உங்களுக்கு புதுகை பண்பலை சார்பாக மீண்டும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு மனமார்ந்த நன்றியையும் பண்பலை சார்பாகவும் நேர்கள் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேடம்,
புத்தாண்டை பற்றிய தகவல்களையும் 2023 நடைபெற்ற சில நிகழ்வுகளையும் கேட்ட புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இந்த அரிய வாய்ப்பை கொடுத்த புதுகை பண்பலைக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் மீண்டும் புத்தாண்டு வாழ்த்துக்களை அனைவருக்கும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
ஓகே மேடம்.
நேர்களே, இதுவரை புத்தாண்டை வரவேற்பம் குறித்து பல்வேறு வகையான தகவல்களை நமக்கு வழங்கிய புதுக்கோட்டை திருக்கோக்கரணம் அரசு மேல்நிலைப்பள்ளி அறிவியல் பட்டதாரி ஆசிரியர் திருமதி மா தமயந்தி அவர்களுக்கு புதுகை பண்பலையின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய புலன இலக்கங்கள் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்ணிலும், புதுகை FM 91.2 gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பல்வேறு வகையான நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.